Moses, God meeting with Moses in the burning bush.
மோசேயை குறித்து நாம் என்ன பொழுது தியானிக்கும் பொழுது தேவன் முச்சடையிலிருந்து பேசினார்.
And God telling Moses to go and confront the most powerful empire in the world at that time.
அந்த காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பேரரசு ஆகிய அந்த ராஜாவை போய் நீ இடைபட வேண்டும் என்று சொன்ன
பொழுது, we are not surprised that Moses was afraid.
மோசே பயப்பட்டதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை.
How can I go and confront them?
நான் எப்படி அவளுக்கு எதிராக நான் போவது?
How can I go and ask him to release all those slaves?
அடிமைகள் எல்லாம் விடுதலையாக்கு என்று சொல்லி நான் எப்படி அவரிடத்திலே போய் சொல்வது?
When you look in the Bible, it was one of the most difficult ministries that God gave Moses.
வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் கொடுத்த மிகவும் கடினமான ஒரு ஊழியம் மோசேக்கு கொடுத்தார் என்று நாம் சொல்லலாம்.
Go and confront the most powerful ruler in the world.
உலகத்திலே இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆளுகை செய்கிறவரை நீ போய் சந்திக்க வேண்டும்.
And tell him to release all these 2 million people who are your servants. Let them go free.
இங்கே இருக்கக்கூடிய 2 மில்லியன் அடிமைகளை விடுதலையாக்க முடியாய், அவரிடத்திலே போய் கேள், அவர் எல்லாரும் விடுதலையாகி போக வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர்.
And Moses got no army, no nothing.
மோசேக்கு எந்த ஒரு படையும் இல்லை.
All that the Lord said to him is, I'll be with you, that's all.
தேவன் சொன்னதெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதுதான்.
There is a proverb that says, one man with God is always a majority.
ஒரு மனிதன் தேவனோடு கூட இருக்கும் பொழுது அதுதான் பெரும்பான்மை என்கிறதான ஒரு பழமொழி உண்டு.
The whole world can stand against that man, they will not succeed.
முழு உலகமும் அவ்விதமான மனிதனுக்கு விரோதமாக நின்றாலும் முழு உலகம் மேற்கொள்ள முடியாது.
That is why nobody could succeed against Moses.
ஆகவே தான் யாருமே மோசேயை எதிர்கொள்ள முடியவில்லை,
தோற்கடிக்க முடியவில்லை. The most powerful empire was brought to its knees.
மிகப்பெரிய வல்லரசு பேரரசு இவருடைய முழங்காலுக்கு முன்பாக பணிய வேண்டியதா இருந்தது.
That's an amazing story.
இது வியக்கத்தக்கதான ஒரு கதை.
And when you read that, do you find a great longing in your own heart?
இதை வாசிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய வாஞ்சை உண்டாகிறதை பார்க்கிறீர்களா?
Lord, I want to be a man for you on this earth like Moses.
ஆண்டவரே, இந்த பூமியிலே மோசேயைப் போல நான் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அவா உண்டாகிறதா?
I don't want a big crowd of followers.
எனக்கு என்னை பின்பற்றக்கூடிய பெரும் கூட்டம் என்று எனக்கு தேவையில்லை.
One man with God.
தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் போதும்.
Nobody can overpower you.
யாருமே அவனை மேற்கொள்ள முடியாது.
Many of us who are elders of churches,
சபைகளிலே மூப்பர்களாக இருக்கக்கூடிய நம்மில் அநேகர்,
we have problems because one or two people cause some rebellion.
ஒருவர் அல்லது இரண்டு பேர் நமக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்கிறார் என்பதே பெரிய பிரச்சனையா இருக்கிறது.
Why are we so disturbed and concerned what will happen?
என்ன நடக்குமோ என்று ஏன் நாம் கலக்கம் அடைகிறோம், சலனம் அடைகிறோம்?
I'll tell you.
நான் சொல்கிறேன்.
Because you are not sure whether God is with you.
தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இல்லை.
If God were with you, you would not be afraid. If
தேவன் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்?
Millions of people come against you.
மில்லியன் மக்கள் எனக்கு விரோதமாக வந்தாலும் எனக்கு பயம் இல்லை.
Makes no difference.
அது எந்த ஒரு வித்தியாசமும் உண்டு பண்ணுவதில்லை.
God be for me, who can be against me?
கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்?
See, that's the advantage of knowing God like Moses knew him.
மோசே தேவனை அறிந்தது போல நாமும் தேவனை அறிந்து கொள்வது இதுதான் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
You know, remember this, that our position is even superior to Moses.
ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், மோசேக்கு இருந்த நிலையை விட நாம் அதிக மேலான ஒரு நிலையிலே இருக்கிறோம்.
God could not dwell inside Moses.
மோசேக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண முடியவில்லை.
He could only be with him.
மோசேயோடு கூட தான் ஆண்டவர் இருக்க முடிந்தது.
But in the new covenant,
ஆனால் புதிய உடன்படிக்கையிலே,
the Holy Spirit fills us.
பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது,
this God who dwelt in the bush comes to dwell inside us.
முச்சடியிலே வாசம் பண்ணின தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக உள்ளே வருகிறார்.
He is not just with us, is in us.
அவர் நம்மோடு கூட இருப்பது மட்டுமல்ல, நமக்குள்ளாகவும் அவர் இருக்கிறார்.
So our position should be stronger and we must be bolder than Moses.
ஆகவே மோசேயை காட்டிலும் நாம் தைரியமுள்ளவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் இருக்க வேண்டுமே.
So why is it not like that?
ஏன் அது அப்படி இல்லை?
I think with most believers, God is not in them and God is not with them also.
அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னவென்றால், தேவன் அவர்களுக்குள்ளேயும் இல்லை, தேவன் அவர்களோடு கூடவும் இல்லை.
And the number one reason is their pride.
அதற்கு இருக்கக்கூடிய முதல் காரணம் பெருமை.
I want to say to you, my dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்,
far more pride in us than we think.
நாம் எண்ணுவதற்கும் அதிகமான பெருமை நம்மிடத்திலே காணப்படுகிறது.
And many of you who think you are very humble, there's quite a lot of pride in you.
தாழ்மையா இருக்கிறேன் என்று எண்ணக்கூடிய உங்களில் அநேகருக்கு அதிகமாக பெருமை இருக்கிறது.
Because the other people in your church don't have discernment, they don't see that.
உங்களுடைய சபையில உள்ள பெருமாளான மக்களுக்கு பகுத்தறியும் திறன் இல்லை, ஆகவே உங்களிடத்தில் பெருமை இருக்கிறது அவர்கள் பார்க்க
முடியவில்லை.
ஆவிக்குரிய பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த பெருமை இருக்கிறதை பார்க்க
முடியும்.
மனப்பான்மையிலே பார்க்க
முடிகிறது,
முகத்திலேயும் உங்களுடைய கண்களிலேயும் அந்த பெருமையை பார்க்க முடிகிறது. உங்களால் மறைக்க முடியாது.
What is in the heart comes forth.
இதயத்திலே இருக்கிறது அகத்தின் அழகு முகத்திலே தெரியும்.
Not only in words.
வார்த்தைகளிலே மட்டுமல்ல,
in our face.
முகத்திலே தெரியும்.
When Cain was angry, it was seen on his face.
காயின் கோபமாக இருந்தபொழுது அவனுடைய முகநாடி வேறுபட்டது, முகத்திலே தெரிந்தது.
When there's pride in the heart.
உள்ளத்திலே பெருமை இருக்கும் பொழுது,
you can see it in a person's eyes.
ஒரு மனிதனுடைய கண்களிலே அவைகளை நாம் பார்க்க முடியும்.
The Bible says that in Proverbs.
வேதம் அதை நீதிமொழிகளிலே சொல்கிறது.
When it says in Proverbs chapter 6.
நீதிமொழிகள் 6 அதிகாரம்
Here is what verse 16 there are 6 things which the Lord hates 7 which are an abomination to him
ஆறாம் அதிகாரம் நீதிமொழிகள் 16 வசனத்திலே 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் 7 அவருக்கு அருவருப்பானவைகள்
If he hated it in the old testament he hates it much more under the new covenant
பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் அதை வெறுத்தார் என்று சொன்னால் புதிய உடன்படிக்கை காலத்திலே இன்னும் அதிகமாக அதை வெறுக்கிறார்
Number 1
முதலாவது காரியம்
haughty eyes
மேட்டிமையான கண்
You say well I thought haughtiness was in the heart
ஓ மேட்டிமை இருதயத்தில் தான் இருக்கும் என்று எண்ணினேன்
Yeah ஆம் but it is in the heart that comes out in the eyes
ஆனால் இருதயத்தில் இருக்கிறது கண்களில் தோன்றுகிறது
Everything comes out of the heart
உள்ளத்தில் இருக்கிற எல்லாமே வெளியே வந்துவிடும்
comes out through the tongue
நாவின் வழியாக வெளியே வருகிறது
That's the next thing a lying tongue
அடுத்த காரியம் பொய் நாவு
See how what the Lord hates there's something in the eyes and the tongue that comes out from the heart
பார்த்தீர்களா தேவன் வெறுக்கக்கூடிய இருதய உள்ளத்தில் இருந்து கண்களின் மூலமாகவும் நாவின் மூலமாகவும் வெளிப்படுகிறது
So that is the main reason why God is not with people.
தேவன் ஜனங்களோடு கூட இல்லாததற்கு இதுதான் பிரதானமான காரியம் காரணம்
It's very clear in God's word.
தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது.
We saw that God dwelt in the burning bush.
தேவன் எரிகிற முட்செடியிலே வாசமணினார் என்று பார்த்தோம்.
How can we make sure that God will dwell in us?
தேவன் நம்மிலே வாசமணுகிறார் என்பதை எப்படி நிச்சயித்துக் கொள்வது?
I tell you if almighty God dwells in you.
சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளே வாசமணும் பொழுது
the whole world can be against you, you will win.
முழு உலகமும் உங்களுக்கு எதிராக நின்றாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள்.
Why is it we are afraid? One person says something against us, we are disturbed.
ஏன் ஒரு நபர் ஏதோ சொல்லிவிட்டார் என்பதனாலே நாம் கலக்கமடைகிறோம்.
Somebody threatens us and we are disturbed.
யாராவது நம்மை பயமுறுத்தினால் நாம் கலக்கமடைகிறோம்.
Some brother or sister in the church causes some confusion, we are disturbed.
சபையிலே ஒரு சகோதரனோ சகோதரியோ குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் நாம் உடனே கலக்கமடைகிறோம். ஏன்?
Because God is not in us.
தேவன் நமக்குள்ளாக இல்லை என்பதே காரணம்.
If God is there, there will be no disturbance.
தேவன் உள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் எந்த கலக்கமும் இருக்காது.
Impossible.
அது கூடாத காரியம்.
See, Jesus could sleep even when there is a storm in the lake.
அந்த கடலிலே பெரிய புயல் ஏற்பட்ட பொழுதிலும் கூட இயேசு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்
and when he woke up he didn't get into a panic because there was a storm
அவர் நித்திரை விட்டு எழுந்த உடனே புயல் இருக்கிறதே என்று சொல்லி அவர் பயமடையவில்லை
because God was in him
ஏனெனில் அவருக்குள்ளாக தேவன் இருந்தார்
is the whole secret of the Christian life
கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு ரகசியமும் இதுதான்
Christ in you
கிறிஸ்து உங்களுக்குள்
God almighty God coming inside you
சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்குள்ளாக வருவது
that inside this body
இந்த சரீரத்துக்குள்ளாக
God almighty lives
சர்வ வல்லமுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார்
But I don't think it is true with many believers.
ஆனால் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் இது உண்மையாக இல்லை என்று நான் நம்புகிறேன்.
Only one reason.
அதற்கு ஒரே ஒரு காரணம்.
Let's read Isaiah 57.
ஏசாயா 57 ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Isaiah 57 we read.
ஏசாயா 57 லே வாசிக்கிறோம்.
God says there are two places where I dwell.
நான் வாசம் பண்ணுகிற இரண்டு இடங்கள் உண்டு என்று சொல்கிறார்.
Verse 15.
15 ஆம் வசனம்.
The high and lofty one who lives forever whose name is holy says number 1 I dwell in the high and holy place that's in heaven
நித்திய வாசியும் பரிசுத்தரங்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறதாவது உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறேன் அதான் பரலோகம்
that's where he dwells
அங்கே தான் அவர் வாசம்
பண்ணுகிறார் but he says I also dwell in another place
இன்னும் ஒரு இடத்திலும் கூட நான் வாசம் பண்ணுகிறேன் என்று
சொல்கிறார் with the contrite and lowly of spirit
நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணுவேன்
There are only two places God dwells.
தேவன் வாசம் பண்ணுகிற இரண்டே இடம் உண்டு.
In heaven,
பரலோகம்,
and with a contrite, lowly, humble man or woman.
நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ள ஒரு மனுஷனோ மனுஷியோ.
You can imagine that you are humble and broken.
நான் நொறுங்கினவன், நான் பணிந்த ஆவியுள்ளவன் என்று சொல்லி நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கலாம்.
But if God doesn't think so, it's no use.
ஆனால் தேவன் அப்படி என்னவில்லை என்று சொன்னால் என்ன
பிரயோஜனம்? When I read a verse like that,
இது போன்ற ஒரு வசனத்தை நான் வாசிக்கும்
பொழுது, I say, Lord, I want with all my heart to be like that.
ஆண்டவரே முழு இருதயத்தோடும் கூட ஆண்டவரே இப்படி நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று
சொல்கிறேன். You will dwell inside me.
என்னால் நீர் என்னோடு கூட வாசம் பண்ணுவீர்.
I am absolutely unconquerable. Nobody can conquer me.
யாருமே என்னை ஜெயிக்க முடியாது. நான் தோற்கடிக்கப்பட முடியாத நிலையில் இருக்கிறேன்.
And I believe that no demon will be able to stand before me.
எந்த பிசாசும் எனக்கு விரோதமாக நிற்க முடியாது.
The devil will run in fear when he sees me.
என்னை பார்க்கும் பொழுது சாத்தான் பயந்து ஓடுவான்.
Because God dwells inside.
என்னால் உள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
And 7 billion people in the world can stand against me, it makes no difference.
இந்த உலகத்திலே உள்ள 7 பில்லியன் மக்களும் எனக்கு விரோதமாக நின்றாலும் என்னை பயமுறுத்த முடியாது.
It doesn't make any difference.
அது எந்த வித்தியாசமும் எனக்கு இல்லை.
Why don't we have that confidence?
ஏன் இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை?
Because we are not sure God is dwelling inside us.
தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார் என்கிற நிச்சயம் நமக்கு இல்லை.
But yet that is the biggest privilege of the new covenant.
புதிய உடன்படிக்கையில் இதுதான் நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய சாக்கியம்.
You know, in so many places people come and say, we want to build a new covenant church, we want to be part of CFC, we want to be a new covenant church.
அநேக இடங்களிலே நாங்கள் புது உடன்படிக்கை சபையை கட்ட விரும்புகிறோம், நாங்கள் உங்களை CFC ல ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறோம் என்று கேட்கிறார்கள்.
What is a new covenant church?
புது உடன்படிக்கையின் சபை என்றால் என்ன?
It's a group of people in all of whom God is dwelling.
எல்லா மக்களிடத்திலும் வாசம் பண்ணக்கூடியதான ஜனங்கள் கூடி வருகிற ஒரு இடம் தான் புதிய உடன்படிக்கையின் சபை.
In all of them God is dwelling inside all their hearts.
அவருடைய எல்லாருடைய இருதயங்களிலுமே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
You get two people like that or three people like that.
இது போன்ற இரண்டு பேர் இருந்தாலும் சரி, மூன்று பேர் இருந்தாலும் சரி,
God is inside them.
அவர்களுக்குள்ளாக தேவன் இருந்தால்,
they are all of lowly and contrite spirit.
அவர்கள் எல்லாரும் பணிந்து நொறுங்குண்ட ஆவியுடையவர்களாக இருந்தால்,
that is a new covenant church.
அதுதான் புதிய உடன்படிக்கை சபை.
You get 2,000-3,000 people who can sing well and preach great sermons, that's not a new covenant.
நன்றாக பாடக்கூடிய 3,000 பேர் கூடி இருக்கும் பொழுது, நல்ல பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம் இருக்கும் பொழுது, அது புதிய உடன்படிக்கை சபை அல்ல.
Remember, in the Bible you always see it's always a minority of people with whom God was.
வேதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதே தேவன் பக்கமா இருக்கக்கூடிய ஜனங்கள் சிறுபான்மையினராகவே இருந்தார்கள்.
Enoch was alone.
ஏனோக் தனித்தனியாக இருந்தார்.
One man with his family, 8 people.
நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் 8 பேரே இருந்தார்கள்.
In the whole world 8 people.
முழு உலகத்திலேயும் 8 பேரே தேவன் பக்கமா இருந்தார்கள்.
God was with that small church.
தேவன் அந்த சிறு சபையில இருந்தார்.
The same thing in Abraham's time, one man, God was with him.
ஆபிரகாமின் காலத்திலே ஒரே ஒரு மனிதன் தான், தேவன் அவனோடு கூட இருந்தார்.
And with many of the times of the prophets, God was with the prophet and all of nation of Israel was going astray.
அநேக சமயங்களிலே தேவன் அந்த தீர்க்கதரிசியோடு கூட இருந்தாரால் முழு இஸ்ரவேல் ஜனமும் அவருக்கு விரோதமாக போய்விட்டது.
You see that throughout the Old Testament.
பழைய ஏற்பாட்டின் முழுவதுமாய் பார்க்கிறோம்.
See Joseph.
யோசேப்.
So many times it says about him, the Lord was with Joseph.
கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று பலமுறை வாசிக்கிறோம்.
They threw him into a pit, the Lord was there.
குழிக்குள்ளாக அவனை போட்டபொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்.
They sold him to Potiphar's house, the Lord was with Joseph.
போத்திபாரின் வீட்டிலே விற்கப்பட்டபொழுது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்.
Read that in Genesis 39.
ஆதியாகமம் 30 வாசித்து பாருங்கள்.
And they accused him falsely and put him in jail, the Lord was with Joseph.
போய் குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கப்பட்டபொழுதும் கர்த்தர் யோசேப்போடு கூட சிறையில் இருந்தார்.
And they took him out of jail and put him on the throne, the Lord was with Joseph on the throne.
சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி அவனை சிங்காசனத்திலே வைத்தபொழுதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்.
What a wonderful way to live.
வாழ்வதற்கு என்ன அற்புதமான ஒரு வாழ்க்கை வழி.
Lord, they put me in jail, then I am, you are with me there.
ஆண்டவர் என்னை சிறைச்சாலையில் போட்டார்கள், நீர் என்னோடு கூட இருந்தீர்.
They put you on the throne, you are with me there.
சிங்காசனத்திலே என்னை வைத்தாலும் அங்கே நீர் என்னோடு கூட
இருக்கிறீர். They put you into a pit, then the Lord is with me there in the pit.
குழியிலே போட்டாலும் ஆண்டவரே குழியிலே என்னோடு கூட
இருக்கிறீர். I say, Lord, I want to live like that.
ஆண்டவர் இது போல நான் வாழ வேண்டும் என்று
கேட்கிறேன். Then in Exodus you read about Moses like that.
யாத்ராமத்திலே மோசே எப்படி இருந்தார் என்று பார்க்கிறோம்.
The Lord was with Moses.
கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார்.
Once he went away from the people for just 1 month to the top of a mountain.
ஒரு சமயத்திலே ஜனங்களை விட்டு ஒரு மாதம் ஒரு மலையின் உச்சியிலே போய்விட்டார்.
Just 40 days.
40 நாட்கள் தான்.
The whole 2 million people started worshiping idols.
2 மில்லியன் மக்களும் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள்.
Why?
ஏன்?
Because one man went away.
ஒரு மனிதர் அவர்களை விட்டு போய் விட்டபடினாலே.
See the power of one man when God is with him.
ஒரு தேவன் தன்னோடு கூட இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வல்லமையை பாருங்க.
When he was there,
அவர் அங்கே இருக்கும்பொழுது,
then nobody dared to worship an idol.
ஒரு விக்கிரகத்தை வணங்குவதற்கு யாரும் துணிச்சல் கொள்ளவில்லை.
The moment he went away,
அவர் போன உடனே,
even his co-elder Aaron was useless.
அவருடைய உடன் ஊழியராக இருந்த ஆரோனும் கூட பயனற்றவராய் போய்விட்டார்.
He himself made that golden calf.
அவரே அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்வித்தார்.
Because he was afraid of the people.
ஏனென்றால் மக்களை பார்த்து பயந்து விட்டார்.
That's the problem when God is not with you.
தேவன் மக்களோடு கூட இல்லை என்று சொன்னால் இதுதான் பிரச்சனை.
Aaron was older than Moses.
ஆரோன் மோசேயை காட்டிலும் வயது முதிர்ந்தவர்.
Miriam, older sister.
மீரியாம் மூத்த சகோதரி.
All of them worship idols.
எல்லாரும் விக்கிரகங்களை வணங்கினார்கள்.
As soon as that one man came down,
அந்த ஒரு மனிதன் கீழே வந்த மாத்திரத்தில்
everything changed.
எல்லாம் மாறிவிட்டது.
They destroyed the idols.
அவர்கள் விக்கிரகத்தை அழித்து விட்டார்கள்.
You know, brothers, the secret of serving God is that.
சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு ஊழியம் செய்வதுடைய ரகசியம்,
God must be in you.
தேவன் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும்.
And for that all you need is, you don't have to be clever, you need to have a humble contrite spirit.
அதற்குரிய நிபந்தனை, நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்று தேவையில்லை, ஒரு பணிந்த நொறுங்குண்ட ஒரு ஆவி இருந்தால் போதும்.
God uses some illiterate people like Peter, a fisherman.
பேதுரு மீன் படிக்கக்கூடிய பேதுரு படிப்பறிவில்லாத பேதுருவை தேவன் பயன்படுத்த முடிந்தது.
And then sometimes some people who are little illiterate think that God will use only illiterate people. He will not use all these clever people and all. God is not with them. சில
படிப்பு அறியாதவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்னுவதெல்லாம் தேவன் படித்தவர்களை மட்டுமே தான் பயன்படுத்துவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
They think only God will use only the poor people, not the educated people.
படித்தவர்களை அல்ல தேவன் படிக்காதவர்களை தான் பயன்படுத்துவார் என்று எண்ணுகிறார்கள்.
See Peter,
பேதுரு,
John,
யோவான்,
Andrew, all illiterate people.
படிப்பு அறிவில்லாதவர்கள்.
But then God used Paul also.
ஆனால் தேவன் பவுலையும் கூட பயன்படுத்தினார்.
Paul was one of the most educated people in his time.
பவுல் தன்னுடைய நாட்களிலே வாழ்ந்தவர்களே மிகவும் அதிகமாய் படித்தவர்.
If he were living today, he could have been a first class computer engineer or a businessman or anything.
இந்த நாட்களிலே அவர் பவுல் வாழ்ந்திருந்தாரே ஆனால் அவர் முதல் தரமான கணினி இல்லை கைதேர்ந்தவராய் இருந்திருப்பார் அல்லது மிகப்பெரிய தொழிலதிபராய் இருந்திருப்பார்.
God used him.
ஆனால் தேவன் அவரை பயன்படுத்தினார்.
And then God used Peter, who probably never even finished 10th class.
பத்தாம் வகுப்பு கூட தேர்ச்சி அடையாத பேதுருவையும் தேவன் பயன்படுத்தினார்.
What do we learn from that?
இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்?
It has nothing to do with poverty or riches.
தரித்திரமோ ஐஸ்வர்யமோ இதற்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை.
Poor man, Paul was a very rich businessman's son.
பேதுரு ஏழை மனிதராக இருந்தார், பவுல் பெரிய ஐஸ்வர்யனுடைய மகனாக இருந்தார்.
God could use both.
தேவனால் இருவரையுமே பயன்படுத்த முடியும்.
Peter was uneducated, Paul is highly educated. God could use both.
பேதுரு படிப்பறிவில்லாதவராயிருந்தார், பவுல் படித்து தேர்ந்தவராயிருந்தார், இருவருமே தேவன்
பயன்படுத்தினார்.
இதிலிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்கிறோம்.
Nothing to do with your salary or education or anything.
உங்களுடைய படிப்பு அறிவோ அல்லது உங்களுடைய சம்பளமோ இதை பொறுத்து காரியம் இல்லை.
It has got to do with humility.
தாழ்மை இருக்கிறதா என்பதுதான் காரியம்.
God is in heaven and with a humble, broken, contrite spirit.
தேவன் பரலோகத்திலும் இருக்கிறார், அதே சமயத்திலே பணிந்து நொறுங்குண்ட ஆவியுள்ளவரிடத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார்.
And I can tell you in Jesus' name, nothing in the world can conquer you when God is with you.
தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே எந்த ஒரு சக்தியும் உங்களை மேற்கொள்ளாது என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறேன்.
You will never have any need in your life unmet. God is with you.
தேவன் உங்களோடு கூட இருப்பாரேயானால் சந்திக்கப்படாத எந்த ஒரு தேவையுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது.
You will have many problems.
அநேக பிரச்சனைகள் இருக்கலாம்.
Oh yes.
ஆம்.
Why does God allow that?
ஏன் தேவன் அதை அனுமதிக்கிறார்?
In fact, when God is with you, you will have more problems than other people.
தேவன் உங்களோடு இருக்கும் பொழுது சொல்லப்போனால் மற்றவளை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்.
If I were not serving the Lord, I don't think I would have had 10% of the problems I have.
நான் தேவனுக்கு ஊழியம் செய்யாதிருந்தேனானால் எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே 10% கூட இருக்காது.
And even after serving the Lord, if I was serving the Lord like all these compromising preachers, I would not have had half the problems I have.
தேவனுக்கு ஊழியம் செய்தாலும் கூட இந்த ஒத்த வேஷக்காரர்களை போல நானும் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பாதி பிரச்சனை இருக்காது.
But the more you stand for God,
எந்த அளவுக்கு அதிகமாக தேவனுக்காக நிற்கிறீர்களோ
problems you have,
அந்த அளவுக்கு அதிகமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வரும்.
Jesus, who served the Lord most faithfully,
இயேசு தேவனுக்கு மிக உண்மையாக ஊழியம் செய்தார்.
He was called Prince of Devils.
அவர் பிசாசுகளின் அதிபதி என்று அழைக்கப்பட்டார்.
He was called a demon.
அவர் பேய் என்று அழைக்கப்பட்டார்.
By 33 and a half they killed him.
33.5 வயதானது அப்பொழுதே அவரை கொன்று விட்டார்கள்.
What do we learn from this?
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
The more wholehearted you are, the more you'll have enemies from religious people.
எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் முழு இருதயமுடையவர்களாக இருக்கிறோ அந்த அளவுக்கு அதிகமாக மதவாதிகளிடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்ப்பு வரும்.
They will not be able to conquer you.
ஆனாலும் அவர்களால் உங்களை மேற்கொள்ள இயலாது.
They killed Jesus, but God raised him from the dead.
இயேசுவை கொலை செய்தார்கள் ஆனால் தேவனோ இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார்.
You cannot conquer a man with whom God is.
தேவன் ஒரு மனிதனோடு கூட இருந்தால் அந்த மனிதனை ஜெயிக்க முடியாது.
God will always raise him up.
எப்பொழுதுமே தேவன் உயிரை எழுப்பார்.
No matter how much you try to push him down, God will raise him up.
எவ்வளவுதான் நீங்கள் கீழே அவரை போட்டு தள்ள முயற்சித்தாலும் தேவன் அவரை எழுப்புவார்.
It says in Psalm 34:19.
சங்கீதம் 24:19 வாசிக்கிறோம்.
The afflictions of the righteous are many, it says.
நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகம்.
Not few.
குறைவான.
If you are not righteous, you'll have afflictions, maybe a few.
உங்களுக்கு நீங்கள் நீதிமானா இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு உபத்திரவங்கள் மிக குறைவாக தான் இருக்கும்.
Many afflictions.
அநேக உபத்திரவங்கள்.
What afflictions?
என்ன உபத்திரவங்கள்?
I'm not talking about sicknesses.
நான் வியாதிகளை குறித்து சொல்லவில்லை.
Sickness comes to all people, whether you're righteous or not righteous.
நீ நீதிமானா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வியாதிகள் வரலாம்.
I want to explain something to you about sickness because a lot of people have misunderstanding on this.
அநேகர் தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கிறபடினால வியாதியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
Most of the sicknesses in the world come because we are in a earth that is cursed by God.
தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலேதான் அநேகமான வியாதிகள் நமக்கு வருகிறது.
That's the first thing I want to say.
நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முதல் காரியம் இதுதான்.
I think 80% of the sicknesses even that believers get is because we are living in a world that is under a curse.
விசுவாசிகளுக்கு வரக்கூடிய 80% வியாதிகள் அதற்கு காரணம் என்னவென்றால் சபிக்கப்பட்ட ஒரு பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
It's not because there's sin in your life.
உங்கள் வாழ்க்கையில் பாவம் இருக்கிறபடியால்
அல்ல. It's not because you don't have faith.
விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்பதனாலே அல்ல.
It's because we are living in a world that is under the curse.
சாபத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் தான்.
Sickness can come to anybody.
ஆகவே தான் யாருக்கு வேண்டுமானாலும் வியாதி வரலாம்.
It can come to your children.
உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதி வரலாம்.
Because we are living in a world under the curse.
ஏனென்றால் நாம் சாபத்தின் கீழாக இருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
A lot of Pentecostal teaching doesn't believe that.
அநேக பெந்தகோஸ்தே போதனையாளர்கள் இதை நம்புவதில்லை.
So they bring a lot of people into bondage.
இவர்கள் இப்படி நம்பாதபடியாலே பலரை கட்டுக்குள்ளாய் கொண்டு வருகிறார்கள்.
Some people you can't take medicine when you're sick.
நீ வியாதியா இருக்கும் பொழுது மருந்து எடுக்க கூடாது என்று சொல்ல சொல்கிறார்கள்.
Tempting God.
இவைகளெல்லாம் தேவனையே பரிசோதிப்பதாகும்.
Who created those medicines on the earth?
இந்த பூமியிலே காணப்படுகிற மருந்துகளை சிருஷ்டித்தது யார்?
All medicines are from the vegetables and herbs and chemicals God created.
தேவன் உண்டாக்கின தாவரங்கள் வேதியியல் பொருட்கள் இதிலிருந்து தான் எல்லா மருந்துகளும் வருகிறது.
The devil did not create one of them.
அவையில் ஒரு மருந்தை கூட பிசாசு உண்டாக்கவில்லை.
So if you can take vegetables and fruit, you can take those medicines also.
நீங்கள் காய்கறிகளையும் கனிகளையும் பழங்களையும் உண்பீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்து செய்யப்படுகிற மருந்துகளையும் நீங்கள் சாப்பிடலாம்.
We pray and take it.
நாம் ஜெபித்து அதை உட்கொள்கிறோம்.
Nothing wrong in it.
அதிலே தவறு இல்லை.
But we can't say we will escape all sickness because we have faith.
ஆனால் நான் விசுவாசம் இருக்கிறபடினால எல்லா வியாதிகளுக்கும் நான் தப்பித்து விடுவேன் என்று சொல்ல முடியாது.
You know one of the primary marks of the curse?
சாபத்தினுடைய பிரதானமான அடையாளம் என்ன தெரியுமா?
We perspire.
வேர்க்கிறது.
If you perspire, you can know that it's not, is it because of lack of faith that you perspire?
உங்களுக்கு விசுவாச குறைவினாலே வேர்க்கிறதா?
Can somebody say, I have faith, I will never perspire?
யாராவது சொல்ல முடியுமா, எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆகவே எனக்கு ஒரு காலம் வேர்க்காது?
You just stand outside in the sun for 5 minutes and show me your faith.
5 நிமிஷம் வெயில நின்னு வந்து எனக்கு மோத காமிங்க.
It's all deception.
இதெல்லாம் வஞ்சனை.
The Lord told Adam, the world is, the earth is cursed and you will start perspiring.
இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கிறது, நீ நெத்தி வேர்வை நிலத்திலே சொட்ட நீ பிரயாசப்பட
வேண்டும். There will be thorns.
முட்கள் உண்டாகும்.
Thorns can poke even a believer.
விசுவாசிக்கு கூட காலில் முள் குத்தலாம்.
Not because of lack of faith.
விசுவாச குறைவினாலே முள் குத்துவதில்லை.
It's because we are living in a world that is under the curse.
சாபத்தின் கீழாய் இருக்க உலகத்திலே வாழ்வதினாலே.
You can't drive out the mosquitoes from a room by faith.
விசுவாசத்தினாலே கொசுக்களை உங்கள் வீட்டை விட்டு விரட்ட முடியுமா?
You try, it will not go.
முயற்சி செய்து பாருங்கள், அது போகாது.
Mosquito coil will drive it out, but not your faith.
கொசுவர்த்தி கொசுக்களை விரட்டிவிடும், உங்கள் விசுவாசம் கொசுக்களை விரட்டாது.
We should not be deceived by all this false Pentecostal teaching.
இப்படிப்பட்ட பொய்யான பெந்தகோஸ்தே போதனைகளினாலே நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது.
Why are there mosquitoes in the house of believers?
ஏன் விசுவாசிகளுடைய வீட்டிலே கொசுக்கள் காணப்படுகிறது?
Why do they bite believers?
ஏன் விசுவாசியை கொசு கடிக்க வேண்டும்?
Because we are living in a world under the curse.
நாம் சாபத்தின் கீழாய் இருக்கக்கூடிய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
There is perspiration, there are thorns, there are mosquitoes.
வேர்வை இருக்கிறது, முட்கள் இருக்கிறது.
And no matter how much you pray, how much faith you have, you will still perspire.
எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தாலும் உங்களுக்கு இன்னுமாய் வேர்க்கும்.
When Jesus was working as a carpenter, do you think he perspired or not? What do you think?
இயேசு அந்த தச்சு கூடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு வேர்த்ததா இல்லையா?
Tell me.
சொல்லுங்கள்.
On a hot summer day in Nazareth, did Jesus perspire?
நாசரேத்திலே நல்ல வெயில் காலம், அந்த உச்சி வெயிலிலே அவர் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு வேர்வை
வேர்த்ததா? His shop is not air conditioned.
அவருடைய தச்சு கூடமானது ஏர் கண்டிஷனாய் இல்லை.
Was he perspiring or not?
அவருக்கு வேர்த்ததா இல்லையா?
Definitely.
கண்டிப்பாக வேர்த்திருக்கும்.
He was like us.
அவர் நம்மை போல தான் இருந்தார்.
He had a body like ours.
நம்மை போல சரீரமுடையவராய் இருந்தார்.
And he may even accidentally hammered his thumb accidentally like sometimes.
அவர் சுத்தியெல்லாம் அடித்துக் கொண்டிருக்கும்போது தவறுதலாக சுத்தி தன்னுடைய கட்டை விரலை பட்டு அடிபட்டு இருக்கும்.
You think his thumb would have become a little blue?
அவருடைய நகமானது ப்ளூவாக மாறி இருக்குமா, நீல நிலமாக மாறி இருந்திருக்குமா? ரத்தம் பற்றி அவர் சுத்திலே அடித்த பொழுது கையிலே நிறம் மாறி இருக்குமா?
Or do you believe Jesus never hammered his thumb? He was always perfect.
அல்லது இயேசு எப்பொழுதும் பூர்ணராக இருந்தபடினாலே சரியாக ஆணி அடித்தார், கையிலே ஒரு காலம் உழவில்லை என்று சொல்கிறீர்களா?
Let me ask you, when Jesus was a baby, did he ever fall down when he was 3 months old? When he tried to walk?
இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இயேசு 3 மாத குழந்தையா இருந்த பொழுது அவர் நடக்க ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் அவர் தவறி கீழே விழுந்தாரா?
Or from 1 month he started walking.
அல்லது ஒரு மாசத்திலே நேர்த்தியா நடந்தாரா?
What type of Jesus you believe in?
எப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்?
He was exactly like us.
அவர் நம்மை போலவே இருந்தார்.
He as a human being he learned to walk like us.
நம்மை போலவே மனுஷனா இருந்து அவர் நடக்க கற்றுக்கொண்டார்.
You think he could start speaking boldly at the age of 1?
ஒரு வயசிலேயே தைரியமாய் பேச ஆரம்பித்தாரா, சரளமாய் பேச ஆரம்பித்தாரா?
You believe that?
அப்படி நம்புகிறீங்களா?
Or did he learn just like other children to learn to speak?
அல்லது மற்ற பிள்ளைகள் பேசுவது போலவே அப்பா அம்மா என்று சொல்லி பேச அப்படி கற்றுக்கொண்டாரா?
Many people don't believe in a real Jesus.
அநேகர் உண்மையான இயேசுவிலே நம்பிக்கை வைக்கவில்லை.
That's why they don't can't follow him.
ஆகவே தான் அவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியவில்லை.
So unlike us we can never follow him.
ஓ இயேசுவா அவர் நம்மை போலவே இல்லை, வித்தியாசமானவராய் இருந்தார், ஆகவே அவரை பின்பற்ற முடியாது என்று சொல்றார்.
God opened my eyes to see he was exactly like me.
அவர் என்னை போலவே இருந்தார் என்பதை நான் காண்கிறேன்.
The only thing that was not in him was sin. There was no sin in him.
அவரிலே ஒன்றே ஒன்று இல்லை, அதுதான் பாவம்.
There was no child learning to walk and falling is not a sin.
ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது தவறி விழுவது பாவம் அல்ல.
If you perspire, that's not a sin.
வேர்த்தால் அது ஒரு பாவம் அல்ல.
If you are trying to find God's will, you don't know it, that's not a sin.
தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முற்படுகிறீர்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை, அது பாவம் அல்ல.
One hour Jesus was struggling in Gethsemane. Father, what is your will? Shall I drink this cup or not?
கெத்செமனே தோட்டத்தில் ஒரு மணி நேரம் இயேசு போராடுகிறார். பிதாவே, இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண வேண்டுமா இல்லையா தெரியவில்லையே,
that was not a sin.
அது பாவம் அல்ல.
Are you confused about the will of God sometimes in your life?
சில சமயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில எது தேவ சித்தம் என்று சொல்லி உனக்கு குழப்பம்
ஏற்படுகிறதா?
அதுக்கு பாவத்துக்கு சம்பந்தம் இல்லை. அது நீங்கள் மனுஷர் என்பதை நிரூபிக்கிறது.
Don't condemn yourself that you don't have faith.
விசுவாசம் எனக்கு இல்லையே என்று சொல்லி உங்களை நீங்களே குற்றப்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
And sometimes when you have financial difficulty,
சில சமயத்தில் பண நெருக்கடி வரும்பொழுது,
not lack of faith,
அது ஒரு அது பாவம் அல்ல.
It's not a lack of faith,
அது விசுவாச குறைவினாலே வருவதல்ல.
It is a test,
அது ஒரு சோதனை.
To see whether you'll be content with little,
கொஞ்ச காரியத்திலே திருப்தியா இருக்கிறீர்களா, மனரமயமா இருக்கலாம் என்பதை பார்க்க முடியாது.
God has given me times when I have very little, God has given me times when I have plenty.
எனக்கு கொஞ்சம் கிடைத்த நாட்களும் உண்டு, நிறைய கொடுத்த நாட்களும் உண்டு.
And what is God teaching me through it?
இதன் மூலமாக தேவன் என்ன கற்றுக் கொடுக்கிறார்?
There must be no difference in your spiritual life when you have little or you have plenty. You are
just the same. கொஞ்சம் இருந்தாலும் சரி, திரட்சியா இருந்தாலும் சரி, எந்த வித்தியாசமும் இருக்க கூடாது உனக்கு காவிக்கிற வாழ்க்கை.
Not lack of faith.
அது விசுவாச குறைவுனால இல்ல.
When I get plenty, it is not plenty of faith.
எனக்கு திரட்சியாய் உண்டாயிருக்கும் பொழுது விசுவாசம் அதிகமாகி
விட்டது,
சம்பந்தம்
இல்லை. எனக்கு
கொஞ்சம் கிடைக்கும் பொழுதும் தேவனை சோதிக்கிறார்.
நான்
இப்பொழுது பார்க்கட்டும்.
Will you be content with little?
இந்த கொஞ்சத்திலே அவன் மனரமயமா இருக்கிறான்
இல்லையா? Always be coveting. I want this, I want that, I want the other thing.
அது எப்பொழுது பார்த்தாலும் பொருளாசை உள்ளவர்களை நான் இதை வாங்க வேண்டும், அதை வாங்க வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று சொல்கிறோமா?
Get into debt to get borrowed by things,
அல்லது பொருட்களை வாங்க முடியாக கடன் படுகிறோமா?
Or will you be content with what you have,
அல்லது உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுகிறீர்களா?
And then one day God will give me plenty.
திடீரென தேவன் நிறைவாய் கொடுக்கிறார்.
Now let me see,
இப்போது நான் பார்க்கட்டும்.
Is he going to be proud?
இப்போது அவன் பெருமைப்பட போகிறானா?
By my faith I got all this.
ஓ, விசுவாசத்தினாலே நான் இவ்வளவு திரளாய் பெற்றுக்கொண்டேன்.
Or will he be humble and recognize this is also a test,
அல்லது இதுவும் ஒரு சோதனை என்பதை அறிந்து கொள்ளும் அளவுக்கு தாழ்மையுள்ளவனா இருக்கிறானா?
Let me see whether he can handle wealth also.
இப்பொழுது ஐஸ்வர்யத்தியம் நன்றாக அதை புழங்குகிறாரா இல்லையா,
சம் பீப்புள்
கையாள முடிகிறதா என்று பார்க்கிறார்.
சம் பீப்புள் பாஸ் தி பவர்டி டெஸ்ட், பட் when they come to the wealth test they fail.
தரித்திரம் என்கிறதான ஒரு சோதனை வரும்பொழுது அதிலே ஜெயித்து விடுகிறார்கள், ஐஸ்வர்யம் என்ற சோதனை வரும்பொழுது தவறி விடுகிறார்கள்.
Most believers are close to God when they are in poverty.
அநேக விசுவாசிகள் தரித்திரத்தில் இருக்கும்பொழுது தேவனை நெருங்கி ஜீவிக்கிறார்கள்.
When they get wealthy they go away.
பணம் வர 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 தேவனை விட்டு விலகுகிறார்கள்.
I have seen that happen in CFC Bangalore again and again and again.
மீண்டும் மீண்டுமாய் CFC பெங்களூர்ல இப்படி நடப்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
Brothers who were humble and close to God when they had little,
konjam undai irukkum bodhu thaalmiyai devanai nerukkumai arindirukkarargal,
bless them,
devan avale aashirvadikkum bodhu
financially,
poruladhara reethiyile
went away from God,
aval devanai vittu doora velagi poi vittargal.
It's got nothing to do with wealth or poverty.
Agave aishwaryamo darthramo idarkum aavikira vaakkikkum sambandham
illai. It's got nothing to do with educated or not educated,
padithavaralo padikkaadavaralo idarkum aavikira vaakkikkum sambandham
illai. It's got only to do with one thing,
ore oru kaariyame sambandham.
God dwells with the lowly contrite spirit,
panindu norungunda aavi ullavargalidile karthar vaasam pannugirar.
And if you are like that,
neengal adhu pola irpeerlana?
Always,
eppozhudhum appadi irpeerlana?
Much or little,
thirachaya irundhalum konjama irundhalum
God will be with you.
தேவன் உன்னோடு கூட இருப்பார்.
And when God is with you,
தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது,
you may still have some sickness sometimes.
சில சமயத்தில் வியாதிகள் உங்களுக்கு வரலாம்.
That may be because God wants to draw closer to you.
தேவன் உங்களை தம் பக்கமாக இழுத்துக் கொள்ள விரும்புகிறார்.
Many are the afflictions of the righteous.
சங்கீதம் 34:19 பார்க்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும்.
Those are the afflictions from other people.
மற்ற மக்களிடத்திலிருந்து உபத்திரவங்கள் வரும்.
But because of the curse on the earth we will all get affliction.
இந்த பூமியிலே ஒரு சாபம் இருக்கிறபடினாலே நாம் எல்லாருக்குமே உபத்திரவங்கள் வரும்.
But the wonderful thing is God can use it to make us more Christ like.
அற்புதமான காரியம் என்னவென்றால் நம்மை கிறிஸ்துவைப் போல மாற்றுவதற்கு தேவன் இந்த உபத்திரவங்களை பயன்படுத்துகிறார்.
Paul had a thorn in the flesh, some type of sickness.
பவுலுக்கு சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்டிருந்தது, ஏதோ ஒரு விதமான வியாதி.
But God used it to keep him humble.
ஆனால் அவரை தாழ்மையாய் வைத்திருப்பதற்கு தேவன் அந்த முள்ளை பயன்படுத்தினார். ஏன்?
Because God wanted to dwell with Paul.
ஏனென்றால் பவுலோடு கூட தேவன் வாசம் பண்ண விரும்பினார்.
God said if the only way I can humble Paul is by giving him a sickness, I'll give him a sickness.
பவுலை தாழ்மையாய் வைத்திருப்பதற்கு வியாதி ஒன்றுதான் வழி என்று சொன்னால் நான் அந்த வியாதியை கொடுக்கட்டும்.
The only way for God to humble Peter was by making him sin.
பேதுருவை தாழ்மையாய் வைப்பதற்கு தேவன் கண்டுபிடித்த ஒரே வழி அவரை பாவத்திலே விழ வைப்பது.
That is the last resort.
அதன் கடைசி
காரியம். Nothing else will succeed, then God even will allow a man to sin to humble him.
வேறு எந்த காரியத்திலுமே அவர் ஜெயிக்க முடியவில்லை என்று சொன்னால் கடைசியாக அவர் அனுமதிக்கக்கூடிய காரியம் உங்களை பாவத்தில் விளைவிக்கும்.
God is so desirous to humble us.
நம்மை தாழ்மையாய் வைப்பதற்கு தேவன் அவ்வளவு வாஞ்சியுள்ளவராக
இருக்கிறார். Best is if you can humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்தீர்கள் என்று சொன்னால் அதுதான்
In every situation,
ஒவ்வொரு சூழ்நிலையும்
keep your mouth in the dust.
நம்மை நம்முடைய வாயை தூளிலே
நிறுத்துவது
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை.
If there is a problem with somebody,
யாரோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குமா,
I will take the blame 100%.
100% நான் பழி எடுத்துக்கொள்ளட்டும்.
Humble man will take the blame 100%.
தாழ்மையான ஒரு மனிதன் அந்த பழியை தன் நூற்றுக்கு நூறு எடுத்துக்கொள்வான்.
That is how Jesus hung on the cross. He took the blame 100% for your sin and my sin.
உங்களுடைய என்னுடைய பாவத்தினுடைய பழி அவர் 100% சுமந்தபடினாலே தான் அவர் சிலுவையிலே அவர் தொங்கினார்.
Think if he had been like some of us.
நம்மை போல அவர் இருந்தார் என்று சொன்னால்
எப்படி இருக்கும் என்று
சொல்கிறார்கள். நான் நன்றாக தான் இருக்கிறேன், நான் சரியாக
இருக்கிறேன், என்ன தவறு
அல்ல. தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவை பார்த்து நான் குற்றவாளி அல்ல, ஏன் நான் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறேன்
என்று கேட்டால்,
அநேக விசுவாசிகளுக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லை.
ஆதாமின் ஆவிதான் இருக்கிறது. Adam, have you sinned?
ஆதாமே, நீ பாவம் செய்தாயா?
Lord, just let me explain.
ஆண்டவரே, நான் கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன், பொறுங்கள்.
First of all, this wife, this is a bit of a problem.
முதலாவது இந்த மனைவி, நீ கொடுத்த மனைவி தான் பிரச்சனை.
She went and took this fruit like a stupid woman.
ஒரு முட்டாளை போல இந்த ஸ்திரீ போய் அந்த பழத்தை வாங்கி
சாப்பிட்டு. That is number one problem.
அதான் பிரச்சனைக்கு முதல் காரணம்.
Number two.
இரண்டாவது காரணம்.
Don't forget, you only gave me this wife.
நீங்கள் மறந்து விட வேண்டாம் ஆண்டவரே, நீர்தான் அந்த மனைவியை கொடுத்தீர்.
What to do?
நான் என்ன செய்யட்டும்?
I didn't choose her, you gave me this wife.
நான் அந்த பெண்ணை தெரிவு செய்து கொண்டேன், இல்லை நீர்தான் கொடுத்தீர்.
You gave me this stupid woman who listens to the devil.
இந்த முட்டாள் ஸ்திரீயை நீர்தான் ஆண்டவரே கொடுத்தீர், பிசாசினிடத்திலே போய் ஏமாற்றப்பட்டு விட்டாள்.
Then in soft words,
மெதுவாய் சொல்கிறார்,
I also opened my mouth and ate it.
நான் வாயை திறந்து சாப்பிட்டு விட்டேன்.
Is that how you confess your sin?
உடைய பாவத்தை இப்படி தான் அறிக்கை செய்கிறீர்களா?
You are a follower of Adam.
நீ ஆதாமை பின்பற்றுகிறவன்.
His fault. He did this.
அவன் தான் இதை செய்தார், இவர் தான் இதை செய்தார், அவர்கள் தான் இதை செய்தார்.
What about you?
உங்களை குறித்து என்ன?
Yeah, I also opened my mouth and did something.
நானும் கொஞ்சம் வாயை திறந்து ஏதோ கொஞ்சம் பேசி விட்டேன் பிரதர்.
What about Jesus?
இயேசுவை குறித்து என்ன?
Yes, Father.
ஆம் பிதாவே.
You make me sin. Make me, convert me into sin.
என்னையே நீர் பாவமாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே.
Bible says, வேதம் made him sin. 2 Corinthians
5:21. 2 கொரிந்தியர் 5:21 அவர் நமக்காக பாவமானார், தேவன் நமக்காக இயேசுவை பாவமாக்கினார்.
For whom?
யாருக்காக?
He had never done one sin in his life.
ஒரு பாவத்தை கூட தன்னுடைய வாழ்க்கை முழுதுமாக செய்யவில்லை.
He never opened his mouth.
ஒரு காலம் தன்னுடைய வாயை அவர் திறக்கவில்லை.
Do you follow Jesus or you follow Adam?
நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவரா அல்லது ஆதாமுடைய சீஷனா?
Adam was a proud man.
ஆதாம் ஒரு பெருமையுள்ள மனிதனாக இருந்தார்.
Didn't take the blame even for his own sin.
தன்னுடைய சொந்த பாவத்துக்கு கூட அந்த பழியை அவர் சுமக்கவில்லை.
Jesus was a humble man.
இயேசு தாழ்மையுள்ளவராக இருந்தார்.
So he could take the blame for other people's sin.
மற்ற மக்களுடைய பாவத்தையும் கூட தன் மேல் ஏற்றுக்கொண்டார்.
When you pray and say, Lord, make me like Jesus.
இயேசு போல என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
I want God to dwell with me.
தேவனோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன்.
You go through many afflictions.
அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்வீர்கள்.
I'm not talking about sickness.
நான் வியாதியை குறித்து சொல்லவில்லை.
I said 80% of the sicknesses that believers get is because of this curse on the earth.
விசுவாசிகளுக்கு வரக்கூடிய 80% வியாதிகள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய சாபத்தின் விளைவு.
See, we are delivered from the curse in our spirit.
நம்முடைய ஆவியிலே சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார்.
Jesus has become a curse for us.
இயேசு நமக்காக சாபமானார்.
There is no curse on our spirit. We are freed 100%.
நம்முடைய ஆவியிலே எந்த சாபமுமே இல்லை. 100%க்கு 100 நாம் சாபத்திலிருந்து ஆவியிலே விடுதலை ஆகி விட்டோம்.
But not in our body.
ஆனால் நம்முடைய சரீரத்திலே விடுதலை ஆகவில்லை.
Not yet.
இன்னுமாய் விடுதலை ஆகவில்லை.
That's why we still wear glasses.
ஆகவே தான் கண்ணாடி போட்டுக் கொள்கிறோம்.
You know, in heaven I will not wear glasses.
எனக்கு தெரியும், பரலோகத்திலே போல அந்த கண்ணாடி எனக்கு இருக்காது.
In fact, when you see me in heaven, you won't even recognize me.
நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா, பரலோகத்தில் என்னை வந்து பார்த்தால் இவர்தான் ஜாக் புனர் என்று உங்களுக்கு தெரியாது.
ஏனென்றால்
நான் முடி உள்ள பொழுது எப்படி இருந்தது
தெரியாது,
அந்த முடி எல்லாம் கருப்பாக இருக்கும்.
And I will look like a 33.5-year-old young man.
33 வயது நிரம்பிய வாலிபன் இருக்கிறது போல நான் இருப்பேன்.
So will you.
அதே போல நான் மட்டுமல்ல, நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள்.
All of us will look beautiful.
நாம் எல்லாரும் அழகாக அங்கே இருப்போம்.
Now you look into a mirror and say, Lord, why you gave me such an ugly face?
இப்போ கண்ணாடியை பார்த்து, ஆண்டவர் ஏன் என்னை இப்படி உண்டாக்கி இருக்கிறீர் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்.
Sister, just wait.
சகோதரியே, கொஞ்சம் கொஞ்சம் காத்திருங்க.
Change your face very soon. Just wait.
சீக்கிரமாய் தேவன் உங்கள் முகத்தை மாற்றப் போகிறார். கொஞ்சம் காத்திருங்க.
Can you wait a little?
கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா?
Don't be in a hurry. The Lord will give you a beautiful face one day.
அவசரப்பட வேண்டாம். தேவன் ஒரு நாளில் அழகான முகத்தை உங்களுக்கு கொடுப்பார்.
Just wait. When people look at you in heaven, they'll say,
This is the same sister I knew on the earth.
பரலோகத்திலே உங்களை வந்து பார்த்தா இவங்களா இப்படி இருக்கிறாங்க.
Husband will be surprised. Hey, how did you become so beautiful?
புருஷன் தன்னுடைய மனைவி பரலோகத்தில் பார்க்கும்போது ஐயோ நீ இப்படி அழகாக மாறினாய் என்று கேட்பார்.
That is what God can do.
அதுதான் தேவன் உங்களுக்கு செய்ய
முடியும். Till
then, அதுவரை
this body is also under the curse.
இந்த சரீரம் சாபத்துக்கு கீழாக தான் இருக்குது.
And the greatest proof of it is that believers die.
அந்த சாபத்தினுடைய மிகப்பெரிய நிரூபணம் என்னவென்றால் விசுவாசிகளும் மரிக்கிறார்கள்.
God told Adam,
ஆதாமில் இருந்து எல்லாம்
you are dust, you will return to dust.
நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று ஆதாமுக்கு சொன்னார்.
Even that Pentecostal believer who believes in healing, his body will become dust.
தெய்வீக சுகத்திலே விசுவாசமாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெந்தகோஸ்தே விசுவாசியும் கூட ஒரு நாளிலே மண்ணோடு முன்னாய் போய்விடுவார்.
Because this body is still under the curse.
ஏனென்றால் இந்த சரீரமானது இன்னும் சாபத்தின் கீழாகவே இருக்கிறது.
Death can come to this body, sickness can also come.
மரணமே இந்த வியாதி இந்த சரீரத்துக்கு வர முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக வியாதியும் வரும்.
But that doesn't mean God doesn't help us.
உடனே தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார் என்று பொருள் அல்ல.
In this world of a curse,
இந்த சாபத்தின் உலகத்திலே
God helps us.
தேவன் நமக்கு உதவி செய்கிறார்.
We can ask him to heal us.
நம்மை குணமாக்க முடியும் அவரிடம் கேட்கலாம்.
Some sickness he may not heal.
சில வியாதிகளை அவர் சுகப்படுத்த மாட்டார்.
There will be a purpose.
ஆனால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு.
Whenever I am sick,
நான் இப்பொழுதெல்லாம் வியாதிப்படுகிறேன்.
I always pray like this.
நான் இப்படி ஜெபிக்கிறேன்.
Lord,
ஆண்டவரே,
heal me.
என்னை சுகப்படுத்தும்.
For 50 years as a believer I prayed that.
50 ஆண்டு கால விசுவாசியா இருந்து நான் ஜெபித்திருக்கிறேன்.
Heal me.
என்னை சுகப்படுத்தும்.
I don't want to be healed to do my own will.
என்னுடைய சொந்த சித்தத்தை செய்ய முடியாக குணம் வேண்டாம்.
I want to be healed to do your will.
உம்முடைய சித்தத்தை செய்ய முடியாக எனக்கு சுகம் வேண்டும்.
If you don't heal me,
நீர் என்னை சுகமாக்காவிட்டால்
give me something better than healing.
சுகத்தை காட்டிலும் மேன்மையான ஒன்றை எனக்கு தாரும்.
Some special grace.
சில விசேஷித்த கிருபை.
One of the two. Either heal me completely or give me something better than healing. Like you told Paul, I will not heal you but I'll give you grace. That's okay, then I will keep the sickness, no problem.
But
one of the two you must definitely give me. I lay hold of God like that.
நான் தேவனிடம் அப்படி கேட்டிருக்கிறேன்.
And I can tell you in Jesus name.
நான் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்ல முடியும்.
God has always given me one of the two.
தேவன் எப்பொழுதுமே இந்த இரண்டிலே ஒன்றை
கொடுத்திருக்கிறார். Either he gives me healing.
எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார்.
Many times.
பல முறைகள்.
Or he gives me grace which is better than the healing.
இல்லாவிட்டால் இந்த சுகமானத்திலே காட்டிலும் மேன்மையான ஒரு கிருபை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார்.
Pray like that. He is your father.
நீங்கள் அப்படியே ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு தகப்பன்.
So for example you take a man like Timothy.
உதாரணமாக தீமோத்தேயு போன்ற ஒரு மனிதன்.
Timothy was Paul's finest co-worker.
மிகவும் நேர்த்தியான உடன்படியாய் பவுலுக்கு இருந்தவர்தான் தீமோத்தேயு.
But see what Paul tells Timothy in 1 Timothy 5:23.
1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 23 வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்கிறார் என்று
பாருங்கள். Don't only drink water but use a little wine for the sake of your stomach and your frequent ailments.
1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 23 வசனம். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள்.
When Paul writes this letter,
பவுல் இந்த கடிதத்தை எழுதும்போது
towards the end of Paul's life,
பவுலுடைய வாழ்க்கையின் முடிவில் இதை எழுதுகிறார்.
Timothy had already been with Paul for about 25 years.
ஏற்கனவே தீமோத்தேயு பவுலோடு கூட 25 ஆண்டு காலமாக இருந்து வருகிறார்.
25 years as a wholehearted brother.
25 ஆண்டுகளாக முழு இருதயமுடைய ஒரு சகோதரராக தீமோத்தேயு இருந்திருக்கிறார்.
Paul says he is the best of all my co-workers.
என்னுடைய எல்லா உடன்உழியர்களுமே நேர்த்தியான சிறந்தவர் இவர்தான் தீமோத்தேயு என்று சொல்கிறார் பவுல்.
What does he have?
அவருக்கு என்ன பிரச்சனை?
Frequent stomach ache.
அடிக்கடி வயிற்றுவலி.
Stomach ache today.
இன்னைக்கு வயிற்றுவலி.
Little better tomorrow.
நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்லை.
Day after tomorrow again stomach ache.
மறுநாள் மீண்டுமாய் வயிற்றுவலி.
One day is better.
ஒரு நாளைக்கு நன்றாக இருக்கிறது.
Stomach ache.
மீண்டுமாய் வயிற்றுவலி.
Paul prayed for him 100 times.
100 முறை பவுல் ஜெபித்திருப்பார்.
Anointed him with oil everything.
எண்ணெய் பூசி ஜெபித்திருந்திருப்பார்.
Stomach ache still.
இன்னும் வயிற்றுவலி.
Paul asked him,
பவுல் அவரை கேட்கிறார்,
ஐ யூ பெட்டர் டுடே?
இன்னைக்கு எப்படி பார்க்கு?
ஐ அனாயிண்டட் யூ வித் ஆயில் அண்ட் ப்ரேட் ஃபார் யூ.
இன்னைக்கு நான் உன் எண்ணெய் பூசி ஜெபிக்கிறேன்.
ஐ யூ பெட்டர் டுடே?
இன்னைக்கு எப்படி இருக்குது?
நோ பவுல், ஐ ஸ்டில் தி ஸ்டமக் ஏக்.
இல்லை பவுலே, இன்னுமாய் வயிற்று வலிக்கிறது.
ஃபைனலி பவுல் செட்,
கடைசியாக பவுல் சொல்கிறார்,
ஓகே திமோத்தி,
சரி திமோத்தி, ஐ
ப்ரேட் ஃபார் யூ எனஃப் நவ,
போதுமான அளவுக்கு ஜெபித்து விட்டேன்.
டேக் சம் மெடிசன்,
கொஞ்சம் மருந்து எடுத்துக்கொள்.
டு ஹெல்ப் யுவர் ஸ்டமக்,
உன் வயிற்றுக்கு உதவி செய்ய முடியாக.
யூ திங்க் இட் இஸ் சோ டிஃபிகல்ட் ஃபார் எ காட் ஹூ ரேஸ் தி டெட் டு ஹீல் எ ஸ்டமக் ஏக்?
மரித்தோரே உயிரோடு எழுப்பக்கூடிய தேவனுக்கு வயிற்று வழியில சுகம் கொடுப்பது அவ்வளவு கஷ்டமான காரியம்
என்று
நினைக்கிறேன்.
தீமோத்தேயுடைய
மாம்சிலே இருக்கக்கூடிய முள்
அதுதான். அவனை
தாழ்மையாய் வைக்க
முடியாது.
சில சமயத்தில் தேவன் அதை அனுமதிக்கிறார்.
See, people like Demas who ran away after the world, they are all quite healthy.
இந்த உலகத்தின் பின்னாக சென்ற தேமா அவன் ஆரோக்கியமுள்ளவனாக இருந்தான்.
Because God has left him. He said, I don't want, I've got nothing to let him go, whatever he wants, where he wants.
அவன் எங்கே விருப்பமா போகட்டும் என்று சொல்லி தேவன் அவனை விட்டு விட்டார்.
Look at all these terrorists and suicide bombers. They are all quite healthy.
தீவிரவாதிகளை பாருங்கள், தற்கொலை படையில் இருக்கிறவர்களை பாருங்கள், ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், நேர்த்தியாக இருக்கிறார்கள்.
But Paul has got a thorn in the flesh.
ஆனால் பவுலுக்கோ சரீரத்தில்
ஒரு முள். Timothy has got a stomach ache.
தீமோத்தேயுக்கு வயிற்றுவலி.
So don't think that sickness comes only to those who are not wholehearted.
ஆகவே முழு இதயமுடைய இல்லாதவர்களுக்கு மட்டும் தான் வியாதி வருகிறது என்று எண்ண வேண்டாம்.
First book in the Bible written was Job.
வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் யோபு.
Moses wrote Genesis and Job lived much before Moses.
மோசே ஆதியாகம புத்தகத்தை எழுதினார், யோபு மோசேக்கு முன்னதாகவே வாழ்ந்தவர்.
The first book in the Bible tells about a godly man who became sick.
வேதத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகம் ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் வியாதிப்பட்டான் என்ற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது.
So I'm just mentioning this because so many wrong attitudes we have about sickness.
வியாதியை குறித்து தான வியாதியை குறித்து தான தவறான ஒரு புரிந்துகொள்ளுதல் நமக்கு இருக்கிறபடி நாளை வேளை சொல்கிறேன்.
But let me also say there are 20% of sicknesses among believers due to other reasons.
அதே சமயத்திலே விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடிய 20% வியாதிகள் மற்ற காரணங்களாலே இருக்கிறது.
Because they haven't forgiven somebody.
அவர்கள் யாரையும் மன்னிக்காதபடினாலே.
Oh, they're always anxious, anxious, anxious and then they have problems.
எப்பொழுது பார்த்தாலும் ஒரு டென்ஷன், கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறபடினாலே பிரச்சனை.
They don't believe God's word.
அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை.
Or they've got some bitterness against somebody.
அல்லது யாரும் மீதாவது ஒரு கசப்பு இருக்கிறது.
Or they are running after money so much.
அல்லது பணத்தின் பின்னாக பணம் சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே
இருக்கிறார்கள். Or they've got bad habits.
அல்லது கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது.
Or they eat too much.
அல்லது நிறைய சாப்பிடுகிறார்கள்.
Then they get sick because of all that.
இவைகளை நிமித்தமாக அவர்கள் வியாதிப்படுகிறார்கள்.
I remember once I was asked to pray for an unbeliever.
ஒரு அவிசுவாசிக்காக ஜெபிக்க முடியாய் நான் கேட்டுக்கொள்ளப்பட்டேன்.
He was sick.
அவர் வியாதிப்பட்டார்.
That's okay. Jesus prayed for a lot of unbelievers who were sick.
இயேசு எத்தனையோ அவிசுவாசிகள் வியாதியாக இருக்கும் பொழுது ஜெபித்தார்.
But I went there and I said, why should we pray for this man?
நான் அங்கே சென்று கேட்டேன், ஏன் இந்த நபருக்காக ஜெபிக்க வேண்டும்?
We have to give God a good reason.
தேவனிடத்தில் இவருக்கு ஏன் சுகம் கொடுக்க வேண்டும் என்கிற நல்ல ஒரு காரணத்தை சொல்ல வேண்டுமே.
So I said, shall I pray like this?
நான் இப்படி ஜெபிக்கட்டுமா என்று கேட்டேன்.
Lord, this man is so weak now.
ஆண்டவரே, இந்த ஆள் ரொம்ப பலவீனமா இருக்கிறார்.
He doesn't have strength to go and stand in the cinema queue now.
இப்பொழுது அவர் சினிமா தியேட்டர்ல கியூல நின்னு டிக்கெட் வாங்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஆரோக்கியம் இல்லை.
So weak.
அவர் ரொம்ப பலவீனமா இருக்கிறார்.
He is so weak he cannot shout at his wife now.
மனைவியை பார்த்து திட்ட கூட பலன் இல்லை ஆண்டவரே இவருக்கு.
So weak.
அவ்வளவு பலவீனமா
இருக்கிறார்.
சுகமாக்க மாட்டவரே.
So that he can go and stand in the cinema queue now.
ஆண்டவரே சுகமாக்கி விட்டால் ஆரோக்கியத்தோட கூட சினிமா டிக்கெட் வாங்குவதற்கு கியூல நிக்க முடியுமே.
Shout at his wife.
மனைவியை திட்ட முடியுமே.
Shall we give God these reasons?
இந்த காரணங்களை சொல்லி தேவனிடத்தில் சுகத்தை கேட்க முடியுமா?
So I said that to help people to understand why are you praying for healing.
ஆகவே மக்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஏன் சுகம் வேண்டும்?
We must pray for healing because say Lord I want to do your will.
ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படிக்கா எனக்கு ஆரோக்கியம் தேவை, ஆகவே சுகத்தை தாரும் என்று ஜெபிக்க வேண்டும்.
Then God will heal you.
அப்பொழுது தேவன் நமக்கு சுகம் தருவார்.
See recently I was traveling in Europe.
சமீபத்திலே நான் ஐரோப்பா நாட்டுக்கு பிரயாணமாய்
போனேன்.
அங்கே ஒரு சில கூட்டங்களுக்காக சென்றிருந்தேன்.
And I was in Europe and America for 1 month. I was with having a cough and a cold and a cough and a cold.
ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காவிலும் நான் இருக்கும் பொழுது ஒரு மாதம் எனக்கு நிற்காமல் இருமலும் சளியும் வந்து கொண்டே இருந்தது.
I could have overcome it if I had got 3-4 days of rest.
ஒரு 4-5 நாட்கள் இளைப்பாறுதல் எனக்கு கிடைத்திருந்தால் அந்த வியாதியை நான் மேற்கொண்டிருப்பேன்.
I couldn't because I had about 50 meetings in 3 weeks.
அந்த 3 வாரங்களிலே 50 கூட்டங்களிலே 50 செய்திகளை கொடுக்க
வேண்டியிருந்தது. And I couldn't say no, I can't come.
என்னால வர முடியாது என்று சொல்ல முடியவில்லை.
So what shall I do?
நான் என்ன செய்யட்டும்?
I said I will take all the meetings.
நான் எல்லா கூட்டங்களிலுமே பங்கு பெறுவேன் என்று சொன்னேன்.
Whether I'm sick or healthy, I will serve the Lord.
நோய்வாய்ப்பட்டாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் தேவனுக்கு ஊழியம் செய்வேன் என்று
சொன்னேன். So I would stand in the meeting.
கூட்டத்திலே போய் நிற்பேன்.
Speak.
பேசுவேன்.
And cough.
இருமி இருமி பேசுவேன்.
Take some water.
தண்ணீர் குடிப்பேன்.
And speak.
பேசுவேன்.
Now 2-3 minutes cough again.
மீண்டுமாய்
and drink some water.
இருமுவேன், திரும்பமாய் தண்ணீர் குடிப்பேன்.
I said the devil is not going to win.
சாத்தான் ஒரு காலம் என்னை மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது என்று சொன்னேன்.
I did not miss one meeting.
ஒரு கூட்டத்தை கூட நான் தவற விடவில்லை.
And I praised the Lord.
நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன்.
You can heal me in one moment.
ஒரு கணத்திலே ஆண்டவரே சுகம் கொடுத்து விடலாம்.
I mean right now I am very healthy.
இப்பொழுது நான் ஆரோக்கியமுள்ளவனா இருக்கிறேன்.
God could have done that for me then.
அப்பொழுதே என்னை ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்றியிருந்திருக்கலாம்.
I said, Lord, why did you allow this then?
ஆண்டவரே நீர் ஏன் இதை அனுமதித்தீர் என்று கேட்டேன்.
And I got 2 reasons from God.
தேவனிடத்திலிருந்து 2 பதில்களை பெற்றுக்கொண்டேன்.
One is for yourself and one for other people.
ஒன்று உனக்காக, ஒன்று மற்றவர்களுக்காக.
First of all for yourself.
முதலாவதாக உனக்காக.
I want to teach you to give thanks in all situations.
எல்லா சூழ்நிலைகளிலுமே நீ ஸ்தோத்திரம் பண்ண உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன்.
You know when we are sick.
நாம் வியாதிப்படும் பொழுது
expect other people to do more for us.
மற்றவர்கள் நமக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்க்கிறோம்.
We get offended if other people didn't come and serve us when we are
நமக்கு யாராவது வந்து நம்மை பராமரிக்காவிட்டால், கவனிக்காவிட்டால் உடனே மனத்தாங்கல் அடைகிறோம்.
I have no expectation from anybody.
எனக்கு யாரிடத்திலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை.
Thankful for those who serve me.
எனக்கு சேவை செய்கிறவர்களுக்கு நான் நன்றியுடனா இருக்கிறேன்.
No demand, why don't you come and serve me?
ஏன் எனக்கு நீங்கள் வந்து என்னை கவனிக்கவில்லை என்று கேட்க மாட்டேன். அந்த ஆசை எனக்கு பூஜ்யம்.
That test comes only when we are sick.
இந்த சோதனை நாம் வியாதிப்படும் பொழுது தான் கிடைக்கிறது.
That we don't have any demands on anybody.
யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை.
I remember hearing of a very godly man.
ஒரு தேவபக்தர், ஒரு மனிதன் கேட்டேன்.
Whom I met, he was an old widower, his wife had died.
அவருடைய மனைவி மரித்து விட்டார்கள். மனைவி இற்ற ஒரு கணவனாக அவர் இருந்தார்.
Alone in a house in Europe.
அவர் அந்த ஐரோப்பா நாட்டிலே தன்னந்தனியாக இருந்தார்.
One young brother was there staying in the house to help him.
அவருக்கு உதவி செய்யும்படியாக ஒரு வாலிப சகோதரன் இருந்தார்.
And this old brother got up from his bed to go to the bathroom at 2 o'clock or something in the morning.
இந்த வயது சென்ற சகோதரர் அதிகாலை 2 மணிக்கு எழுந்து பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்வார். அவர் கீழே விழுந்து விட்டார்.
And he broke his hand.
கை உடைந்து விட்டது.
You know what he did?
அவர் என்ன செய்தார் தெரியுமா?
He sat with that broken hand till about 6:30 in the morning.
விடியற்காலம் அதிகாலை 6:30 மணி வரைக்கும் உடைந்த கையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருந்தார்.
He said, I don't want to disturb that brother's sleep.
அந்த வாலிப சகோதரனுடைய தூக்கத்திலே நான் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்று சொன்னார்.
When he wakes up at 6:30, I'll tell him, please take me to the hospital.
6:30 மணிக்கு அவர் எழுந்த பிறகு என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்வேன்.
I said, Lord, this is how I want to be.
ஆண்டவரே, இப்படி தான் நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே.
This is real godliness.
இதுதான் மெய்யான தேவபக்தி.
It's not just preaching.
பிரசங்கம் என்பது மட்டுமல்ல.
That you don't make a demand on other people.
மற்ற மக்களிடத்திலிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைத்துக் கொள்ளாதிருப்பது.
Can you be like that?
நீங்கள் அப்படி இருக்க முடியுமா?
What a considerate man that man was.
அந்த மனிதர் எவ்வளவு கருணையுள்ள ஒரு மனிதனாக இருந்தார்.
He was one of the most godly men I met in my life.
என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த மிகவும் நேர்த்தியான தேவபக்தியுள்ள ஒரு மனிதர்.
I'll never forget that.
நான் ஒரு காலம் அதை மறக்க மாட்டேன்.
So that's the first thing God taught me.
தேவன் இதை தான் முதலாவதாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார்.
My problem was not like a broken hand. It was much less than that.
என்னுடைய பிரச்சனையானது ஏதோ உடைந்து போன கை அல்ல. அதை காட்டிலும் குறைவான ஒரு
வியாதி. You must live a life where you have no demands on other people no matter what your condition is.
உங்களுடைய நிலைமை என்னவா இருந்தாலும் மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது.
Secondly,
இரண்டாவதாக,
I want to make you an example for other people.
மற்ற மக்களுக்கு நான் உன்னை ஒரு மாதிரியாக மாற்ற போகிறேன்.
Who will miss a meeting if they got little headache?
கொஞ்சம் தலைவலி வந்தால் நீங்க கூட்டத்துக்கு கட்டடித்து விடுவார்.
Little rain, I won't go for the meeting.
கொஞ்சம் மழை துருனால் போதும் எனக்கு கூட்டத்துக்கு போக மாட்டேன்.
I want to make you an example to them.
அவர்களுக்கு நான் உன்னை ஒரு மாதிரியாக வைக்க போகிறேன்.
Cough and cough and cough and cough and cough and cough, you'll still go to the meeting.
இருமி 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 ஆனாலும் கூட்டத்திலே போய் நீ பேசு.
You'll not only go to the meeting, you'll speak there.
கூட்டத்துக்கு போவது மட்டுமல்ல நீ கூட்டத்தில் எழுந்திருந்து பேச வேண்டும்.
I believe God accomplished something.
தேவன் என்னை எனக்கு ஒன்றை கற்றுக்
கொடுத்தார். God uses even sickness for his glory.
தேவன் வியாதியை கூட தம்முடைய மகிமைக்காய் பயன்படுத்துகிறார்.
But from other people there will be many afflictions.
ஆனால் மற்ற மக்களிடத்திலிருந்து அநேக உபத்திரவங்கள் வரும்.
But in those afflictions if God is with you you'll always overcome.
அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தேவன் உங்களோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் அதை ஜெயிப்பீர்கள்.
This must be our longing all the time.
எப்பொழுதுமே இதுதான் நம்முடைய வாஞ்சையாக இருக்க
வேண்டும். I want you to be with me.
ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Nobody can conquer me then.
யாருமே என்னை அப்ப மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே.
Even sickness comes I'll if you are with me that's enough.
வியாதி வந்தாலும் கூட ஆண்டவரே நான் அதை சகித்துக் கொள்வேன்.
You know when all the people would oppose Moses.
எல்லா மக்களும் மோசே எதிர்த்த பொழுது
where we get water now Moses.
மோசேயே எங்களுக்கு எங்கே தண்ணீர் கிடைக்கும்?
Imagine 20 lakhs of people shouting at you saying where can we get water.
20 லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் எங்களுக்கு தண்ணீர் 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 என்று கேட்டுக்கொண்டால் எங்கிருந்து கொடுப்பது?
Why are you brought us out into this wilderness?
எகிப்திலிருந்து ஏன் இந்த வனாந்தரத்துக்கு எங்களை கொண்டு வந்தீர்?
You are not good to be a leader.
நீர் தலைவனா இருப்பதற்கு தகுதி இல்லை.
You know there are elder brothers who get upset even if one or two people say much less than that.
ஒன்று இரண்டு மக்களிடத்திலிருந்தே ஒரு எதிர்ப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் எப்படி சில மூப்பர்கள் உணர்கிறார்கள்?
I have been in this ministry now with our churches 34 years and I have seen many many problems.
நான் 34 ஆண்டுகளாக இந்த ஊழியங்களிலே சபை ஊழியங்களிலே இருந்து வருகிறேன். அநேக பிரச்சனைகளை நான் பார்த்திருக்கிறேன்.
It's just like children growing up.
பிள்ளைகள் வளர்கிறது போல
தான். They are small, they have problem and they are teenagers another type of problem.
சிறு பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு விதமான பிரச்சனை, பதின் பருவத்திலே வரும்போது வாலிப பிராயத்தில் இன்னொரு விதமான பிரச்சனை.
The Lord has told me to do what Moses did.
மோசே என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்ய முடியாது தேவன்
சொன்னார். You know what Moses used to do whenever there's a problem?
பிரச்சனை வரும்போதெல்லாம் மோசே என்ன செய்தார் தெரியுமா?
He lay down flat on the ground.
அவர் அப்படியே தரையிலே படுத்து விடுவார்.
He said, Lord,
ஆண்டவரே,
I did not want to be the leader of these people.
இந்த ஜனங்களுக்கு நான் தலைவனாக இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே.
No, I did not want it.
நானாக விரும்பி இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவரே.
You only called me.
நீர்தான் என்னை அழைத்தீர்.
You only told me to go into Egypt and take them out.
நீர்தான் எகிப்துக்கு சென்று இந்த மக்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வா என்று சொன்னீர்.
These people think I myself made myself their leader.
நானாக தலைவனாகி விட்டேன் என்று இந்த மக்கள் எண்ணுகிறார்கள்.
I never wanted to be their leader.
நான் அவளுடைய தலைவனாக இருக்க நான் விரும்பவே இல்லை ஆண்டவரே. நீர்தான் என்னை தலைவனாக்கினீர்.
Now Lord,
இப்பொழுது ஆண்டவரே,
take care of this problem.
அவருடைய பிரச்சனையை சந்தியும் ஆண்டவரே.
So I also say the same thing.
அவே நானும் அதே காரியத்தை சொல்கிறேன்.
There's a beautiful verse in Isaiah chapter 9, which is a favorite verse of mine.
எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வசனம் ஏசாயா 9 ஆம் அதிகாரத்தில்
இருக்கு. I say this to you because if you are an elder or even you are a father and mother in a home,
நீங்கள் ஒரு மூப்பராய் இருக்கலாம் அல்லது ஒரு குடும்பத்திலே தகப்பனாய் தாயாக இருக்கலாம்.
You can have problems in your home.
உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கலாம்.
All of us will face it.
நாம் எல்லாருமே இந்த பிரச்சனையை சந்திப்போம்.
But see what it says.
இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு
பாருங்க. Isaiah 9 verse 6.
ஏசாயா 9 ஆம் அதிகாரம்
ஆரம்பம். About Jesus.
இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
The middle of that verse.
அந்த வசனத்தின் மத்தியிலே
the government will rest on his shoulders.
கர்த்தத்துவம் அல்லது ஆளுகை அவர் தோளின் மேலே இருக்கும்.
I say that.
நான் அதை சொல்கிறேன்.
I said Lord.
ஆண்டவரே
government is not on my shoulder.
கர்த்தத்துவம் என்னுடைய தோளிலே இல்லை.
I am not governing even one church.
ஆண்டவரே ஒரு சபையை கூட ஆண்டவரே நான் ஆளுகை செய்யவில்லை.
This is your work.
இது உம்முடைய ஊழியம்.
The government is on your shoulder.
கர்த்தத்துவம் ஆளுகை உம்முடைய தோளிலே இருக்கிறது.
My duty is only to lie down flat on the ground.
என்னுடைய வேலை எல்லாம் தரையிலே அப்படியே படுத்து கிடப்பதுதான்.
If there is a problem, Lord, you solve it.
ஆண்டவரே பிரச்சனை இருந்தால் நீர் அதை தீர்த்து வையும்.
You tell me what to do, I'll do it.
என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் ஆண்டவரே நான் செய்ய செய்கிறேன்.
I will not take the government on my shoulder.
ஒரு காலம் ஆளுகையை கர்த்தத்துவத்தை என்னுடைய தோளில் எடுக்க மாட்டேன்.
What about my family?
என்னுடைய குடும்பத்தை குறித்து
என்ன? Or your family?
அல்லது உங்கள் குடும்பத்தை குறித்து என்ன?
There is a problem.
பிரச்சனை வரும்பொழுது
What should you do?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
Fall on your face before God.
தேவனுக்கு முன்பாக தரையில் விழுந்து விடுங்கள்.
Say Lord, the government of my family is on your shoulder.
ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தினுடைய ஆளுகை உம்முடைய தோளிலே இருக்கிறது.
I can't handle this problem.
இந்த பிரச்சனையை என்னால் கையாள முடியாது.
Maybe your wife is sick.
ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் தீர்த்து வைப்பார்.
I have experienced that.
நான் இதை அனுபவித்திருக்கிறேன்.
My wife and I may married 41 years.
என்னுடைய நானும் என் மனைவிக்கும் திருமணமாகி 41 ஆண்டுகள் ஆகிறது.
And the devil has attacked us in our family so many ways.
பிசாசு பல வகைகளிலே எங்களுடைய குடும்பத்தை தாக்கி இருக்கிறார்.
He has never won.
ஒரு காலம் அவன்
ஜெயிக்கவில்லை.
ஒரு முறை கூட அவன் மேற்கொள்ளவில்லை.
Press you, press you for a long time, but he'll be defeated finally.
அவன் எவ்வளவோ நாட்கள் நெருக்கிக் கொண்டே இருப்பான், கடைசியாக அவன் தோற்று ஓடுவான்.
So if God is with you,
ஆகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா?
God is like in the burning bush, God is there.
எரிகிற முட்செடியிலே இருந்தது போல தேவன் இங்கே உங்களோடு கூட இருக்கிறாரா?
That's the most important thing.
இதுதான் மிக முக்கியமான காரியம்.
And for that,
அதற்கு
isn't it simple, only one condition?
ஒரே ஒரு நிபந்தனை தான். எளிதாக இல்லையா?
Be humble.
தாழ்மையாய் இருங்க.
Broken. Let God humble you.
தேவ நொறுங்கினவர்களா இருங்கள். தேவனே உங்களை தாழ்த்தட்டும். தேவங்களை தாழ்த்தி
வைக்கும். No, whenever you hear somebody spread a false story about you.
உங்களை குறித்து யார் தவறான ஒரு கதையை சொல்கிறார்களோ அதை கேள்விப்படும் பொழுது
the last 34 years people have spread all types of stories about me.
கடந்த 34 ஆண்டுகளாக பலவிதமான தவறான கதைகள் எல்லாம் என்னை பற்றி சொல்லி இருக்கிறார்கள்.
Some I heard, some I have not even heard.
சில கதைகளை கேட்டிருக்கிறேன், சில கதைகளை கேட்கவில்லை.
I am not interested.
அதில் எனக்கு விருப்பம் இல்லை.
But let them tell those false stories.
அவர்கள் அந்த தவறுகள் எல்லாம் சொல்ல தவறான கதைகள்
சொல்லட்டும். That brings us down.
அது நம்மை தாழ்மையிலே வைக்கிறது.
Lord, I am nothing.
ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை.
Let them say what they like.
அவர்கள் என்ன விரும்புகிறார்கள் அதை சொல்லட்டும்.
I only want you to be with me.
நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும், அதுதான் எனக்கு வேண்டும்.
God uses all that to break us.
இவன் எல்லாவற்றையும் தேவன் பயன்படுத்தி நம்மை நொறுக்குகிறார்.
And people treat us unjustly.
அநீதியாய் நம்மை மக்கள் நடத்தும் பொழுது
good for us.
அது நமக்கு நல்லது.
I remember once when my 14-year-old son was going.
ஒருமுறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய 14 வயது நிரம்பிய மகன் பள்ளியிலே போய் கொண்டிருக்கிறான்.
It was a Christian school.
அது ஒரு கிறிஸ்தவ பள்ளி.
But those teachers were from some other denomination.
ஆனால் அந்த பள்ளியிலே வேலை செய்கிற ஆசிரியர்கள் வேறு சபை பிரிவை சேர்ந்தவர்கள்.
They did not like me.
அவர்கள் என்னை பிடிக்கவில்லை.
So they tried to trouble my children.
என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி என்னுடைய பையனுக்கு தொந்தரவு செய்தார்கள்.
So finally,
கடைசியாக
they troubled my youngest son so much.
என்னுடைய கடைசி மகனை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினார்.
Poor boy was only 14 years old.
பாவம், அந்த பையனுக்கு 14 வயதுதான்.
He came home in the last day of school.
பள்ளி முடிந்து கடைசி நாளிலே வீட்டுக்கு
வந்தான். Said that I don't want to go back to the school at all anymore.
இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கே போக மாட்டேன்ப்பா.
They are always troubling me, that teacher unjustly treating me, so many things.
எப்ப பார்த்தாலும் அந்த டீச்சர் அநியாயமா என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார், கஷ்டப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்.
Cut my marks and put me down.
மார்க் போடுவதிலே குறைந்த மார்க் போடுகிறார்கள், என்னை சிறுமைப்படுத்துகிறார்கள்.
I told him,
நான் மகனிடத்தில் சொன்னேன்,
son, when you grow up,
மகனே நீ வளரும் பொழுது,
you're going to go into a world where you'll face much more injustice than what you're facing here.
இங்கே நீ சந்திக்க கூடிய அநீதியை காட்டிலும் அதிகமான அநீதி நிறைந்த உலகத்துக்குள்ளாக நீ போக போகிறாய், சந்திக்க போகிறாய்.
You think in the world everybody is going to treat you nicely when you go to work somewhere?
நீ ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது எல்லாரும் உன்னை நன்றாக நடத்துவார்கள் என்று நினைக்கிறாயா?
You get a job when you're 25 years old, you'll find so many people treat you badly.
25 வயதாகும் பொழுது உனக்கு ஒரு வேலை கிடைக்கும் பொழுது பலர் உன்னை மோசமாக நடத்துகிறதை பார்க்கிறீர்கள்.
You'll have co-workers who try to suppress you.
உன்னை எப்படியாவது மட்டம் தட்ட முடியாக உன்னுடைய உடன் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
Isn't it good that you're getting a training for that when you're 14 years old?
அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு 14 வயதிலே உனக்கு ஒரு பயிற்சி கிடைக்கிறது, அது நல்லதல்லவா?
All your geography and history will not help you there.
நீ படிக்கக்கூடிய பூகோளமும் சரித்திரமும் உனக்கு அங்கே உதவி செய்யாது.
What will help you there is if you can learn to overcome this injustice in school itself.
பள்ளியிலே இப்போது நீ சந்திக்கக்கூடிய அநீதியை மேற்கொள்ள நீ கற்றுக்கொள்கிறாயே, அதுதான் உனக்கு அங்கே உனக்கு உதவி செய்யும்.
This training you're getting free.
இந்த பயிற்சி உனக்கு காசு கொடுக்காமலே கிடைக்கிறது.
This maths and science we are paying the fees for.
கணக்கும் விஞ்ஞானமும் படிப்பதற்கு கட்டணம் கட்டுகிறோம்.
But this injustice from the teachers, you're getting free education. Take it.
ஆனால் ஆசிரியரிடத்திலிருந்து வரக்கூடிய அநீதியானது, அது இலவசமாய் உனக்கு கிடைக்கக்கூடிய படிப்பு.
And that is more important education than your maths and science.
உன்னுடைய கணக்கு அறிவிலே காட்டிலும் இந்த படிப்பு மிக முக்கியமான ஒரு படிப்பு.
We must encourage our children.
நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும்.
We are in a world which is against God.
தேவனுக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய உலகத்திலே நாம் வாழ்ந்து
கொண்டிருக்கிறோம். We will face injustice from childhood.
பிள்ளை பருவத்திலிருந்தே நாம் அநீதியை சந்திக்க வேண்டும்.
If God is with us,
தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால்,
we must put that faith into our children.
அந்த விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்.
I heard of one man,
ஒரு மனிதன் கேள்விப்பட்டிருக்கிறேன்,
China, who used to cast out demons.
அவர் பிசாசுகளை விரட்டக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார்.
Or anybody demon possessed, they'd bring him to his house.
யார் பிசாசு பிடித்தாலும் இவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார்கள்.
One day they brought somebody.
ஒரு நாளிலே ஒரு நபரை கொண்டு வந்தார்கள்.
That brother was not in the house.
அந்த சகோதரர் வீட்டில் இல்லை.
But his 12 year old son was there.
ஆனால் அந்த அவருடைய 12 வயது மகன் வீட்டில் இருந்தான்.
Ah, he said, bring the person.
பிசாசு பிடித்தாலும் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்.
12 year old boy.
12 வயசு தான்.
But he had seen his father in the name of Jesus cast out the demon.
ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே அவங்க அப்பா பிசாசு விரட்டுகிறதை பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார்.
Small boy had faith.
இந்த சிறு பையனுக்கு விசுவாசம் வந்து விட்டது.
In the name of Jesus, my father believes, I also believe.
எங்க அப்பா நான் விசுவாசிக்கிறேன், அந்த இயேசுவை நானும் விசுவாசிக்கிறேன், அந்த இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசு என்று சொன்னான்.
12 year old boy can cast out a demon.
12 வயசு பையன் பிசாசை விரட்டுகிறான்.
You think the devil is afraid of 50 year old people?
50 வயசு ஆனாதான் பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான் நினைக்கிறீங்களா?
Not even afraid of me.
இல்ல, என்னை குறித்தும் கூட அவன் பயப்படுவதில்லை.
But he is afraid of the name of Jesus.
இயேசுவின் நாமத்தை குறித்து அவன் பயப்படுகிறான்.
Even if it's from a 12 year old.
12 வயது நிரம்பிய பையனிடத்திலிருந்து வந்தாலும் கூட அவன் பயப்படுவான், விசுவாசம் இருக்க வேண்டும்.
God is with you.
தேவன் உங்களோடு இருப்பாரானால்
you don't have to be 70 years old, you can be 12 years old.
12 வயது இருந்தாலே போதும், 70 வயது ஆக வேண்டும் என்ற தேவையில்லை தேவனோடு இருப்பதற்கு.
You don't have to be a brother, you can be a sister.
நீ சகோதரனா இருக்க வேண்டும் என்ற தேவை கூட இல்லை, நீ சகோதரியா இருக்கலாம்.
God wants to dwell with in your heart, brother, sister.
சகோதரனே சகோதரியே, தேவன் உன் இதயத்திலே வாசம் பண்ண முடியாது விரும்புகிறார்.
And that will affect our children.
அது நம்முடைய பிள்ளைகளையும் கூட அது தாக்கும்.
Tell you the story of another 12 year old.
இன்னொரு 12 வயது பையனுடைய கதையை சொல்கிறேன்.
Africa, where the missionaries went for the first time to a tribe.
ஆப்பிரிக்கா தேசத்தில் நடந்த சம்பவம், ஒரு ஆதிவாசிகள் மத்தியிலே மிஷனரி கடந்து செல்கிறார்.
There was no Christians there.
அங்கே கிறிஸ்தவர்களே இல்லை.
The missionaries went and one fellow got converted.
அங்கே போன பொழுது, மிஷனரி போன பொழுது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டார், மனம் திரும்பினான்.
Tribe was called the Kikuyu tribe.
அந்த ஆதிவாசியின் இனத்தவர் கிக்குயு
ஒரு
மனிதன் மாறிவிட்டான் என்ற செய்தியானது அந்த கிராமத்தை
பரவிவிட்டது. அவருடைய
மகனும் கிறிஸ்தவனாய் மாறிவிட்டான் என்று
கேட்டார்.
அந்த ரெண்டு பேரையும் பிடித்து வந்து அந்த ஆதிவாசியினுடைய தலைவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த கிராமத்தில் உள்ள ஆதிவாசிகள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த தலைவன்
கேட்கிறார்,
நீ ஒரு கிறிஸ்தவனா?
ஜீசஸ் கிறிஸ்ட் இஸ் மை லார்ட்.
ஆம், இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர்.
And he said, we'll cut off your head. You're a Kikuyu.
நீ கிக்குயு இனத்தை சேர்ந்தவன், ஆகவே உன் தலையை வெட்ட போகிறோம்.
No, I'm a Christian.
இல்லை, நான் கிறிஸ்தவன் என்று சொன்னார்.
Cut off his head.
தலையை வெட்டி விட்டார்கள்.
The 12 year old boy came.
12 வயது பையன் வந்தான்.
What about you?
உன்னை குறித்து என்ன?
Sir, I'm a Christian.
நான் ஒரு கிறிஸ்தவன்.
We'll do the same thing to you before we did to your father.
உன்னுடைய அப்பாவுக்கு செய்தமே அதே காரியத்தை உனக்கும் செய்ய போகிறோம் என்று சொன்னார்கள்.
So the boy said, just wait 1 minute.
ஒரு நிமிஷம் காத்திருங்கள் என்று சொன்னார்.
He took off his shirt.
சட்டையை கழட்டினார்.
He said, sir, please give this to your son.
இந்த சட்டையை உங்களுடைய மகனுக்கு கொடுத்து விடுங்கள்.
Before it is stained with my blood.
இந்த சட்டை இரத்தக்கறை ஆவதற்கு முன்பதாகவே நான் கழட்டி உங்களுக்கு கொடுக்கிறேன், இதை உங்கள் மகனுக்கு கொடுத்து விடுங்கள்.
After you kill me.
என்னை கொலை செய்த பிறகு.
Remember, this shirt shows that I still love you.
உங்களை நான் இன்னும் நேசிக்கிறேன் என்பதை இந்த சட்டை உங்களுக்கு சொல்லும்.
Jesus Christ is my Lord.
இயேசு கிறிஸ்துவின் ஆண்டவர்.
Okay, now you can cut off my head.
இப்போ இந்த தலையை வெட்டுங்கள் என்று சொன்னாராம்.
12 years old.
12 வயது நிரம்பிய மகன்.
Oh, wonderful.
எவ்வளவு அற்புதமான காரியம்.
If we can train our children like that.
இது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பயிற்சி கொடுப்போமேயானால்.
God is with us.
தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
When our children see that God is with my father.
என்னுடைய அப்பாவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கும் பொழுது.
God is with my mother.
என்னுடைய அம்மாவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது.
When they are 12 years old they will have faith.
12 வயது பிள்ளைகளுக்கு விசுவாசம் ஏற்படும்.
Why do the children not follow the Lord?
ஏன் பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதில்லை?
Because they see the father and mother are hypocrites.
அப்பாவும் அம்மாவும் மாயமாளக்காரர்களாக இருக்கிறதை பிள்ளைகள் பார்க்கிறார்கள்.
They say something in the church but they live in some other way at home.
சபையிலே பல காரியங்களை பேசுகிறார்கள். வீட்டிலே வந்து வாழ்கிற வாழ்க்கையை பாருங்கள்.
Let us humble ourselves.
நம்மை நாமே தாழ்த்துவோம்.
Stop fighting with one another.
ஒருவரோடு சண்டை போடுவதை நிறுத்தி விடுவோம்.
If one person is fighting you say let me humble myself.
ஒருவர் சண்டை போட்டால் நான் என்னை தாழ்த்தட்டும் என்று சொல்லி விடுங்கள்.
Say Lord,
ஆண்டவரே,
give us a peaceful home.
உங்களுக்கு சமாதானமுள்ள ஒரு குடும்பத்தை தாரும்.
Children will learn to trust you.
எங்களுடைய பிள்ளைகள் உம்மிலே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்வார்கள்.
Homes and churches where God is there.
தேவன் இருக்கக்கூடிய குடும்பங்களும் சபைகளும் நமக்கு தேவை.
God is looking for that in Tamil Nadu.
தேவன் தமிழ்நாட்டிலே அப்படிப்பட்ட கிரியை செய்வாராக.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோகப்பிதாவே,
help us each one we pray.
எங்கள் ஒவ்வொருக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
That we will raise our children to trust you.
உம்மிலே நம்பிக்கை வைக்க முடியும் எங்கள் பிள்ளைகளை கர்த்தா வளர்க்கட்டும்.
We may have many afflictions as Christians.
கிறிஸ்துவா இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவரே அநேக உபத்திரவங்கள் ஏற்படலாம்.
Maybe even lose our head one day.
ஒரு நாளில் எங்கள் தலையை கூட இழக்க வேண்டி வரும்.
But we will trust you.
ஆனால் நாங்கள் உம்மிலே நம்புகிறோம்.
Demonstrate to this world that God is with us.
தேவனோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு காண்பியும்.
Heavenly Father help us all.
பரலோக பிதாவே எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்வீராக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.